நாம் இன்று மீண்டுமாக இயேசு போதித்த அனைத்தும் என்று தலைப்பிலே நாம் மத்தேயு சுவிசேஷத்திலே தியானித்து வருகிற பகுதிக்கு திரும்புகிறோம். இயேசுவினுடைய வாழ்க்கையிலிருந்து, வார்த்தையிலிருந்து, சூழ்நிலைகளிலே ஜனங்களை அவர் கொண்டு சென்ற நிலைகளில் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி அவர் கற்றுக் கொடுத்த அனைத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று தியானிக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியில் நாம் ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்திலே பிதாவினுடைய ஐக்கியத்தை துண்டிப்பதற்கு எவ்வளவாய் பயந்தார் என்று நாம் பார்த்தோம். இயேசுவுக்கு பிதாவோடு கூடிய உள்ள ஐக்கியம்தான் மிகவும் அதிகம் வாஞ்சையுடையதாக இருந்தது. நாம் இந்த பூமியிலே மற்ற எந்த காரியத்தை விடவும் நாம் அதிகமாய் பிதாவோடு கூட உள்ள ஐக்கியத்தை வாஞ்சிக்க வேண்டும். மற்றவை அனைத்தும் முக்கியமற்றவை. நாம் அதனுடைய முக்கியத்துவத்தை உணராதபடியினால்தான் நாம் பாவம் செய்கிறோம். ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் பொழுதும் பிதாவோடு கூட உள்ள ஐக்கியம் துண்டிக்கப்படுகிறது. நாம் பிதாவோட உள்ள ஐக்கியத்தை மதிக்கும் பொழுதுதான் பாவத்தை வெறுப்பதற்கு நமக்கு உதவி செய்யும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பாத்திரத்தை பானம் செய்வதற்கு அவ்வளவாய் தயங்கினார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே மனசாட்சிக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, பரிசுத்தாவியானவருக்கு கீழ்ப்படியாதபடிக்கு செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக பிதாவோடு கூட உள்ள ஐக்கியம் துண்டிக்கப்பட முடியும். அது பாவம். பாவம் பிதாவோடு கூட உள்ள ஐக்கியத்திலிருந்து நம்மை துண்டித்து விடுகிறது. பிதாவோடு கூட உள்ள நம்முடைய ஐக்கியம் ஒருபோதும் துண்டிக்கப்படாதபடிக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். பாவத்திலிருந்து விடுதலையாவது என்றால் நம்முடைய பிதாவோடு கூட உள்ள ஐக்கியம் ஒருபோதும் உடையப்படாமல் இருப்பது. அதற்காக தன்னுடைய உறவை அவர் முறித்துக் கொள்வதற்கு அவர் ஆயத்தமாயிருந்தார். நாம் அதை பார்க்கும் பொழுது பிதாவோடு கூட உள்ள ஐக்கியத்தை நாம் மதிக்க கற்றுக்கொள்வோம். மத்தேயு 26:47 யூதாஸ்காரியத்து திரளான ஜனங்களோடு கூட பட்டயத்தோடு கூட வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கிறான். நான் யாரை முத்தத்தோடு காட்டிக் கொடுக்கிறேன், அவன் தான், அவரை நீங்கள் பிடித்து விடுங்கள் என்று சொல்கிறான். இயேசு ஒரு அதிகாரியாக இருந்து ரோமர்களை அழித்து போடாதபடிக்கு அவர் அமைதியாக இருக்கிறாரே என்பதை நிமித்தமாய் அவன் மனசலனம் அடைந்தான். ஆண்டவருக்கு அரசியல் அதிகாரத்திலே எந்த விருப்பமும் இல்லை என்பதை பார்த்து யூதாஸ்காரியத்து அவன் விரக்தி அடைந்தான். அங்குதான் நாம் யூதாஸ்காரியத்தினுடைய சுவாபத் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இயேசுவினிடத்தில் சென்று அவரை ஆண்டவர் என்று அழைக்காதபடிக்கு ரபி என்று அழைத்து முத்தம் விட்டான். இயேசு அவனை பார்த்து நண்பனே என்று சொல்கிறார். பேதுருவை பார்த்து சாத்தானே என்று சொன்னார். ஆனால் யூதாஸை பார்த்து நண்பனே என்று சொல்கிறார். நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய், நான் உனக்கென்று உனக்கு விரோதமாக என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நீ என்னுடைய நண்பன். அப்படி சொன்ன போதும் கூட அது யூதாஸ்காரியத்தினுடைய இருதயத்தை உருக செய்யவில்லை. அப்பொழுது ரோம சேவர்கள் வந்து பிடித்துக் கொண்டார்கள். அப்பொழுது பேதுரு ஒரு பட்டயத்தை எடுத்து அங்கு இருந்த ஒரு வேலைக்காரனுடைய காதை வெட்டிவிட்டான். பட்டயத்தை எடுத்தவர்கள் பட்டயத்தால் சாவார்கள், உன் பட்டயத்தை உரையிலே போடு என்று ஆண்டவர் சொல்கிறார். லூக்கா 22 இயேசு பட்டயத்தை எடுக்கும்படிக்கு அவர் சொன்னார். கெத்செமனேக்கு செல்வதற்கு முன்பதாக பேதுரு ஆண்டவரை பார்த்து இப்படி சொல்லியிருக்கலாமா, நீர்தானே பட்டயத்தை எடுக்கும்படி சொன்னீர், இப்பொழுது எடுக்க வேண்டாம் என்று சொல்கிறீரே, பாதுகாக்கும்படிக்கு நான் எடுத்துக்கொண்டு வந்தேன். இயேசு, நான் அதற்காக உன்னை பட்டயத்தை எடுத்துக்கொண்டு வர சொல்லவில்லை. நீ ஒருவரை தாக்குவதற்காக ஒருபோதும் நீ பட்டயத்தை பயன்படுத்தக்கூடாது. ரோம சேவகர்கள் உன்னுடைய தலையை வெட்டி விடுவதற்காக பட்டயத்தை எடுக்கும்போது நீ அதை தடுக்கும்படிக்கு நீ பயன்படுத்தலாம், ஆனால் ஒருவரை தாக்கும்படிக்கு நீ பட்டயத்தை பயன்படுத்தக்கூடாது. லூக்கா 22 அந்த வசனத்தை நாம் இந்த பகுதியிலே பட்டயத்தை எடுக்கிறவர் பட்டயத்தால் மடிவார்கள் என்ற வசனத்தோடு சேர்த்து பார்க்கும் பொழுது நாம் பட்டயத்தை எடுப்பது தற்காப்புக்காக இருக்க வேண்டும், ஒருவரை தாக்குவதற்காக இருக்கக்கூடாது. நாம் தாக்கப்படும் பொழுது நாம் நம்மை தற்காப்பதற்காக பட்டயத்தை பயன்படுத்துவது முற்றிலும் சரி. இதைதான் இந்த 2 நாம் கற்றுக்கொள்கிறோம். ஜனங்களை ஒருபோதும் தாக்காதபடிக்கு பயன்படுத்தாமல் இருப்பது. இயேசு பிறகு சொல்கிறார், நீ பட்டயத்தை எடுத்தால் பட்டயத்தால் மடிவாய், ஆகவே அது ஆபத்தானது இந்த தாக்கும் வழியிலே செல்வதற்கு. 53 வசனம், நான் பிதாவை வேண்டுக் கொள்ள முடியாது என்று நினைக்கிறாயா? நான் பிதாவை வேண்டுக் கொண்டால் 72,000 தூதர்களை அவர் அனுப்புவார். இப்பொழுது 72,000 தூதர்கள் வந்து என்னை பாதுகாத்துக் கொள்வார்கள். நான் பிதாவை கேட்டுக்கொண்டால் மட்டும் போதும். எசேக்கியா ராஜாவினுடைய காலத்தில் நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், ஒரு தூதன் 180,000 சத்துருக்களை அவர் கொண்டு சாய்த்தான். அப்போ 72,000 தூதர்களால் எவ்வளவு காரியத்தை செய்ய முடியும் என்று யோசித்து பாருங்கள். ஆனால் நான் இப்படி செய்வேனானால் எப்படி தேவனுடைய வார்த்தை நிறைவேற முடியும்? நான் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றும்படி நான் சொன்னால் எப்படி தேவனுடைய வசனம் நிறைவேறும்? நான் என்னுடைய வாழ்க்கையிலே சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையிலும் இருந்தும் ஆண்டவர் என்னை காக்கும்படிக்கு நான் கேட்டால் எப்படி என்னுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்ற முடியும்? எப்படி வேத வாக்கியங்கள் நிறைவேற முடியும்? ஆகவே ஜெபம் என்பது ஆண்டவரே எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் என்னை காப்பாற்றும் என்பது அல்ல. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுமதிக்கிறார், அதன் மூலம் நமக்கு ஒரு ஊழியத்தை அவர் கொடுக்க விரும்புகிறார். வேலையிலே தூதர்களை அவர் அழைத்திருந்தால் அவருக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்காது. மற்ற ஜனங்கள் சந்திக்கிற காரியங்களை நாம் சந்திக்க வேண்டும், அதன் வழியாக கடந்து போக வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களோடு கூட நாம் அனுதாபப்பட முடியும். ஆகவே நம்முடைய பிள்ளைகளும் சில பிரச்சனைகளை அனுபவிக்க தேவன் சித்தமாக இருக்கிறார். இந்தியா தேசத்திலே ட்ரெயினிலும் அரசாங்க அலுவலகங்களிலும் பல மணி நேரங்கள் நாம் கூட்டத்திலும் நெரிசலிலும் நாம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. அதே தான் இந்த தேசத்தில் உள்ள மற்ற ஜனங்களும் அனுபவிக்கிறார்கள். பல சூழ்நிலைகளில் ஆண்டவர் அந்த செயல்முறையை அவர் சுருக்குவது இல்லை. ஒவ்வொரு ஜனங்களும் சந்திக்கிற அதே தடை கற்களை தான் நாமும் சந்திக்கிறோம். ஆகவேதான் நாம் அவர்களோடு கூட அவர்கள் சந்திக்கிற போராட்டங்களை பிரச்சனைகளை கண்டு நாம் அனுதாபம் கொள்ள முடியும். அந்த சூழ்நிலையிலே தேவனை நாம் விசுவாசித்து நாம் எப்பொழுதும் அவருக்குள்ளே சந்தோஷமாக இருந்து ஒருபோதும் கவலைப்படாமல் இருக்க முடியும். நாம் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் இருந்து என்னை ரட்சிக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால் நமக்கு என்ற ஒரு ஊழியம் இருக்காது. ஆண்டவருடைய வார்த்தை தேவ வசனங்கள் நிறைவேறட்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அவரை பிடிக்க வந்த ஜனங்களை நோக்கி, நான் ஏதோ கல்லனை பிடிப்பதை போல நீங்கள் என்னை பிடிக்க வந்திருக்கிறீர்களே, நான் ஒவ்வொரு நாளும் தேவாலயத்திலே நான் இருந்தேன், அப்பொழுதெல்லாம் நீங்கள் என்னை பிடிக்கவில்லை, இப்பொழுது நீங்கள் இப்படி வர வேண்டியதற்கு அவசியம் என்ன? நான் உங்களை விட்டு ஓடி போக முயற்சிக்கவில்லை. ஆனாலும் இவைகள் எல்லாம் அனைத்தும் தீர்க்கசனுடைய வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படிக்கு சம்பவித்தது என்றார். அப்பொழுது சீஷர்கள் அனைவரும் சிதறி ஓடி போனார்கள். இவர்கள்தான் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட எப்பொழுதும் உபத்திரத்தில் இருப்போம் என்று சொன்னவர்கள். ஆனால் பிரச்சனைகள் வரும்பொழுது அவர்கள் இயேசுவை விட்டு ஓடி போனார்கள். நாமும் கூட பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படாதபடிக்கு ஆண்டவருடைய அன்பினால் நாம் நிரம்பாதபடிக்கு இருப்போமானால் சுய நம்பிக்கையிலே நான் இருப்பேனானால் நாமும் அப்படி சிதறி ஓடு போய் விட முடியும். நான் உமக்காக நிற்பேன் என்று சுய நம்பிக்கையில் சொல்கிறவர்கள் முதலாவதாக கைவிட்டு செல்வார்கள். ஆகவே நான் நிற்கிறேன் என்று நினைக்கிறவன் அவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்று பார்க்கிறோம். நாமும் கூட ஆண்டவரை மறுதளித்து விட முடியும் என்ற உணர்வு இருக்க வேண்டும். ஆகவே இயேசுவை பிடித்தவர்கள் அவரை காய்பா என்ற பிரதான ஆசாரியிடத்திலே கொண்டு செல்கிறார்கள். அங்கே வேதபாரகர்களும் மூப்பர்களும் கூடுகிறார்கள். பேதுரு அவர்களை ஒரு தூரத்திலிருந்து அவர்களை பின்பற்றி செல்கிறான். அங்கு சென்று என்ன ஆண்டவருக்கு சம்பவிக்கிறது என்று அவன் பார்க்க சென்றான். நாம் மற்ற ஒரு சுவிசேஷத்தில் பார்க்கிறோம், யோவான் தான் அங்கு இருந்த வாசல் காக்கிறவன் இடத்திலே பேதுரு உள்ளே செல்லும்படிக்கு அவன் அனுமதி வாங்குகிறான். ஏனென்றால் யோவான் பிரதான ஆசாரியருக்கு உறவு முறையான இருந்தான். இல்லை என்றால் பேதுரு வெளியே இருந்திருப்பான். அவன் பேதுரு உள்ளே வந்த நிமித்தமாக என்ன நடந்தது பாருங்கள். சில ஜனங்கள் அவனை கேள்வி கேட்கிறார்கள். ஆண்டவரை 3 முறை அவன் மறுதளித்து விடுகிறான். ஒரு வேலைக்கார பெண், இந்த மனிதனை நான் அறிவேன், அவனோ அதை மறுதளித்தான், ஆண்டவரை மறுதளித்து விட்டான். அதெல்லாம் யோவான் அந்த வாசல் காக்கிறவனிடத்திலே பேசி பேதுருவை உள்ளே அழைத்து சென்றது நிமித்தமாக. பேதுரு நினைத்திருக்கலாம், யோவான் அந்த வாசல் காக்கிறவனிடத்திலே அவன் பேசிருக்க வேண்டாம், நான் சோதிக்கப்பட்டிருக்க மாட்டேனே. ஆனால் ஆண்டவர் நாம் சோதிக்கப்படுவதற்கு அனுமதிக்கிறார், ஏனென்றால் நம்முடைய பலவீனத்தை காட்டும்படிக்கு. ஏனென்றால் நாம் பெருமையா இருந்தோம் என்றால் அவருக்கு நமக்கு உதவி செய்ய முடியாது. சோதனையானது இரண்டு காரியங்களை செய்கிறது. நாம் பெருமையா இருப்போமானால் சோதனை விழுவும்படிக்கு ஆண்டவர் அனுமதிப்பார். நம்மை உடைத்து நாம் பலவீனமா இருக்கிறோம், ஜெயிப்பதற்கு நம்மால் கூடாது என்பதை அவர் காட்டுவார். நாம் தாழ்மையா இருப்போமானால் அந்த சோதனையின் மத்தியிலே ஆண்டவர் நமக்கு கிருபையை தருவார், ஜெயாளியாய் நம்மை மாற்றுவார். ஆகவே சோதனையில இந்த இரண்டு நோக்கங்கள் இருக்கிறது, ஒன்று உடைப்பதற்கு அல்லது இன்னும் அதிகமாய் நம்மை பலப்படுத்துவதற்கு. தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபையை கொடுக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கோ அவர் எதிர்த்து நிற்கிறார். பேதுரு பிரதான ஆசாரியர் இடத்துல வந்து அங்கே இயேசுக்கு விரோதமாய் அவர்கள் பொய் சாட்சி சொல்கிறதை பார்க்கிறான். ஆனாலும் கூட அநேக பொய் சாட்சிகள் இருக்கும் பொழுதும் கூட எல்லா விதமான பொய்களை சொல்லும் எதுவும் ஈடுபடவில்லை. ஆனால் கடைசியாக இரண்டு பேர் வருகிறார்கள். 61 இந்த மனிதன் சொன்னான், நான் தேவனுடைய ஆலயத்தை 3 இடித்து விட்டு அதை 3 கட்டி விடுவேன். தேவாலயத்தை இடித்து விட்டு அதை 3 கட்டி விடுவேன் என்று சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் கூறிய அந்த வார்த்தையை நீங்கள் யோவான் சுவிசேஷம் 2 நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். அங்கே ஜனங்களிடத்திலே சொல்கிறார், 19 இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நானும் 3 அதை எழுப்புவேன். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 அதை எழுப்புவேன். ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் சொன்னார், இவன் நான் தேவனுடைய ஆலயத்தை எடுத்து போடுவேன் என்று சொன்னான் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. ஆண்டவர் கூறிய வார்த்தைக்கு ஏதோ ஒரு சற்று வார்த்தைகளை திருத்தி விடுகிறார்கள், அவ்வளவுதான். அந்த நாட்களிலே அவர்கள் இருந்தவர்கள் அவர்கள் சரியாக ஞாபகம் இல்லாதபடிக்கால் ஒருவேளை அவர் அப்படி அவர் அவர்தான் அவர் சொன்னார் என்று சொன்னார்கள். நீங்கள் இடித்து போடுங்கள், நான் அதை மீண்டுமா எழுப்புவேன் என்பதற்கும் நான் இதை இடித்து போட்டு அதை 3 எழுப்புவேன் என்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். பல சூழ்நிலைகளில் இப்படிப்பட்ட நுணுக்கமான வேண்டுமென்றே சில வார்த்தைகளை நீக்கிவிட்டோ சேர்த்து விட்டோ அறியாமலோ அநேக இப்படிப்பட்ட பொய் சாட்சிகள் குற்றச்சாட்டுகள் சுற்றி கொண்டே இருக்கிறது. தவறாக வார்த்தைகளை புரிந்து கொண்டு கிறிஸ்தவத்தில் இப்படி காணப்படுகிறது. அவன் அப்படி சொன்னார், அப்படி சொல்லியிருக்கலாம். பல சூழ்நிலைகளிலே நாம் நினைவு இல்லாமல் இருக்கிறோம். அநேக சூழ்நிலைகளில் வேண்டுமென்று பொய் சொல்வதில்லை, ஆனால் என்ன சொல்லப்பட்டது என்று சரியாக ஜனங்களுக்கு நினைவு இருப்பதில்லை. நீங்கள் இப்படி மாற்றி சொல்வீர்களானால் நீங்கள் பொய் சாட்சியாக இருக்கிறீர்கள். இறுதியாக இந்த 2 பொய் சாட்சிகள் வந்தார்கள். அவர்கள் சொன்னது உண்மை போல இருந்தது, ஆனால் அது உண்மை அல்ல. பிரதான ஆசார் எழுந்து நின்று, நீ என்ன பதில் சொல்வதில்லையா, உனக்கு விரோதமாக இவர்கள் குற்றச்சாட்டு சொல்கிறார்களே. ஆண்டவர் அங்கே, நான் இந்த தேவாலயத்தை எடுத்து போடுவேன் என்று நான் சொல்லவே இல்லை, நீங்கள் எடுத்து போட்டால் நான் அதை 3 எழுப்புவேன் என்று தான் சொன்னேன் என்று எல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. மத்தேயு 26:63 வசனத்தில் பார்க்கிறோம், இயேசு அமைதியா இருக்கிறார். பிறகு பிலாத்து முன்பு நிற்கும் போதும் அவர் ஒரு பதிலையும் அவர் சொல்லவில்லை, அவர் அமைதியா இருந்தார். அவர் அறிந்திருந்தார், அவர் என்ன சொன்னாலும் அவர் எதை சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறதில்லை, அதையெல்லாம் அவர்கள் கிழித்து போடுவார்கள் என்று அறிந்திருந்தார். அப்பொழுது பிரதான ஆசிரியர், நான் தேவனுடைய நாமத்தின் மூலம் நான் கேட்கிறேன், நீ தேவன் மேசியாவா, தேவனுடைய குமாரன் தானா என்று கேட்கிறார். இயேசு சொன்னார், நீ சொன்னபடிதான். நான் சொல்கிறேன், இப்பொழுதோ நீங்கள் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்திலே அதிகாரத்தோடு கூட உட்கார்ந்திருக்கிறதும் மேகங்களின் மீதும் வருகிறதை நீங்கள் காண்பீர்கள் என்று தன்னுடைய இரண்டாம் வருகையை குறித்து சொல்கிறார். பிரதானாசர் தன்னுடைய அங்கிகளை கிழித்துக் கொண்டு அவர் தன்னுடைய அருவறுப்பை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொள்கிறார். கிழித்துக் கொண்டு அவர் இவன் தேவ தூஷணம் சொன்னான், நமக்கு வேறு என்ன சாட்சி வேண்டும், நீங்களே கேட்டீர்கள் என்று சொல்கிறான். அவர் ஒரு கேள்வியை தான் கேட்டார், ஆண்டவர் பதில் சொன்னார். எப்படியாகிலும் எதையாவது ஒன்று சொல்லும்படிக்கு, அதை இருந்து குற்றம் கண்டுபிடிக்கும்படிக்கு அவன் துருவி துருவி கேட்டான். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று ஜனங்களை பார்க்கும் கேட்கும் பொழுது, இவன் மரணத்திற்கு பாத்திரவனாக இருக்கிறான் என்று ஜனங்கள் சொல்கிறார்கள். அவர்கள் அனைவரும் எப்படியாகிலும் கொல்ல வேண்டும் என்ற முயற்சி என்ற மனநிலையில் தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்னவென்றால், அந்த கூட்டத்திலே ஆண்டவராக இயேசு குணமாக்காத சுகப்படுத்தாத எந்த ஒரு நபருடைய உறவினரோ அங்கே இல்லை என்று நான் நினைக்கவில்லை. எவ்வளவாய் மனிதன் மறந்து போகிறான், நன்றி உணர்வற்றவனாய் போகிறான். இயேசு அவர்களுக்கு செய்தவற்றை மறந்து போகிறார்கள். அவர்கள் இயேசுனுடைய முகத்திலே துப்பி அடிக்கிறார்கள், கன்னத்திலே அறைந்து, உன்னை அறைந்தது யார் என்று தீர்க்கதரிசனம் சொல்லு என்று அவருக்கு பிரச்சனை கொடுக்கிறார்கள். அவரை தொந்தரவு செய்கிறார்கள், துப்புகிறார்கள். ஆனால் அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. ஏசாயா 53 அதிகாரத்திலே பார்க்கிறோம், அடிக்கப்படும்படி அழைத்து செல்லப்படுகிற ஒரு ஆட்டை போல தனக்கு முன்பதாக மயற்கத்திர அமைதியா இருக்கக்கூடிய சத்தமிடாத இருக்கக்கூடிய ஆட்டை போல. 7 வசனம், அவர் அடிக்கப்பட்டு பாடு அனுபவித்தவராக இருந்தார், ஆனால் அவர் வாய் திறவாது இருந்தார், தன்னுடைய வாயை அவர் திறவாது இருந்தார். 3 இங்கு பார்க்கிறோம், தன்னுடைய வாயை அவர் திறக்கவில்லை, அவர் அமைதியா இருந்தார், தன்னுடைய வாயை திறக்கவில்லை. ஒரு ஆடானது மேல் உள்ள மயிர் நிமித்தம் அழகாக இருக்கும், அவைகள் மயிரெல்லாம் பிடுக்கப்பட்டு போனால் அது உருவம் இழந்ததா இருக்கும். அது போல இயேசுவை அவர்கள் அடித்து துப்பி அவரை காயப்படுத்தி அவர் உரு குழந்தவராய் இருந்தார், ஆனால் அவர் அமைதியா இருந்தார், அவர் அமைதியா இருந்தார். அப்படிப்பட்ட நிர்பந்தங்களுக்கு மத்தியிலே அமைதியா இருப்பது மிகப்பெரிய கிருபை தேவையா இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வீட்டிலே நாம் ஆண்டவரை நோக்கி பாடும்பொழுது இருதயத்தின் ஆழத்திலிருந்து உரத்த சத்தமாய் நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் அவரை துதித்து பாட வேண்டும். ஆனால் நாமோ தவறாக குற்றம் சாட்டம் படும் பொழுது, நாம் ஜனங்கள் நம்மை தாக்கும் பொழுது நாமும் அமைதியா இருக்க வேண்டும். எப்பொழுது நம்முடைய சத்தத்தை உயர்த்த வேண்டும், எப்பொழுது நம்முடைய சத்தத்தை அடக்க வேண்டும் என்று அறிந்திருக்க வேண்டும். அநேக விசுவாசிகள் துதியின் வேலைகளிலே அமைதியாய் முணுமுணுத்து துதிக்கிறார்கள், ஆனால் வேற யாரோ அவர்களை தாக்கும் பொழுது தங்களை தற்காக்கும்படிக்கு அதிகமாய் அவர்கள் உரத்த சத்தம் இடுகிறார்கள். பிதாவை துதிக்கும் வேளையில் மட்டும்தான் இயேசு தன்னுடைய சத்தத்தை உயர்த்தினார். 69 வசனத்திலே பேதுரு அந்த முன்னணியில உட்கார்ந்திருக்கும் பொழுது அந்த வேலைக்கார ஸ்திரீ, நீ நசரனாக இயேசுவோடு கூட நீ கலீலாகிய இயேசுவோடு கூட நீ இருந்தா என்று சொல்கிறார். எனக்கு தெரியவில்லை, நான் அவரை அறியேன் என்று மறுதளிக்கிறான். நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கைக்காக உயிருக்காக பயப்படுகிறோம். பேதுரும் தன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்ளும்படி அவன் பயந்தான். அதற்காக ஆண்டவரை மறுதளித்துவிட்டான். நீ யாரை குறித்து பேசுகிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. நாம் அவரை நாம் நியாயந்திருக்க வேண்டாம், அவரோடு கூட நம்மை ஒப்பிட வேண்டாம். நாம் பரிசுத்த ஆவியின் வந்த பிறகு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது நமக்கு அந்த பலன் நமக்கு இருக்கிறது. ஆனால் பேதுருவோ இன்னும் பழைய ஏற்பாட்டிற்கு பழைய உடன்படிக்கை கீழாக தான் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையும் பலனோ நமக்கு இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் நிமித்தமாக இருக்கிறது போல அவனுக்கு அன்றைக்கு இல்லாதிருந்தது. ஒவ்வொரு மனம் திரும்பின மறுபடியும் பிறந்த விசுவாசியும் கிறிஸ்துவனுடைய ஆவியை தன்னிலே பெற்றிருக்கிறார்கள். அது நமக்கு பலனை கொடுக்கிறது. நாம் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருப்போமானால் நாம் ஆண்டவருக்கு சோதனை வேலைகளில் நாம் நிற்கும்படிக்கு நமக்கு பலன் உண்டு. நாம் நிற்கிறேன் என்று நினைக்கிறவன் விழாத இருக்கும்படி எச்சரிக்கையாயிருக்க கடவன். எழுபத்தி ஓராம் வசனத்திலே வேற ஒரு வேலைக்கார பெண் அவரை பார்த்து, இந்த மனிதன் இயேசுவோடு கூட நசரனாக இயேசுவோடு கூட இருந்தான், நிச்சயமாக இவன் இருந்தான் என்று நான் அறிவேன், நான் இயேசுவோடு கூட இவனை பார்த்திருக்கிறேன். மீண்டுமாக அவன் மறுதளிக்கிறான், எனக்கு யாரை குறித்து நீ பேசுகிறாய் என்று எனக்கு தெரியாது, எனக்கு அந்த மனுஷனை தெரியாது. அப்பொழுது அக்கம் பக்கம் நிற்கிறவர்கள் பேதுரை பார்த்து, நிச்சயமாக நீ அவனோடு கூட இருக்கிறாய், ஏனென்றால் நீ பேசுகிற விதம் உன்னை காட்டிக் கொடுக்கிறது. அப்பொழுது அவன் எனக்கு அந்த மனுஷனை தெரியாது என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே அங்கே சேவல் சத்தமிட்டு கூவினது. சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை மூன்றதர் மறுதளிப்பான் என்ற வார்த்தை அவர் நினைவு கூர்ந்து அவன் வெளியே சென்று மனங்கசந்து அழுகிறான். அங்கு நாம் பார்க்கிறோம் பேதுருடைய தன்னம்பிக்கை நிறைந்த அந்த தன்மை, அவன் அதை இழந்து அவன் உடைந்து நொறுங்கின மனிதனாய் அவன் மாறிவிட்டான். இப்பொழுது எந்த ஒரு சுய நம்பிக்கையும் அவன் இல்லாத ஒரு இடத்திற்கு வந்துவிட்டான். தேவனுடைய தேவனை மட்டுமே முழுமையாய் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து விடுகிறான். நாம் இங்கு ஒரு அருமையான ஒரு வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம், அதை நாம் யோசித்து பார்ப்போம். 74 ஒரு சேவல் கூவுகிறதின் நிமித்தமாக பேதுருவை ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். அதன் நிமித்தமாக அவன் வெளியே சென்று மனங்கசந்து அழுதான். ஆண்டவர் மிகவும் எளிமையான காரியங்களை பயன்படுத்தி அவருடைய வார்த்தையை நினைவு கூறும்படிக்கு அவருடைய வாக்கு தத்தங்களை நாம் ஆண்டவருக்கு கொடுத்த வாக்குகளை முறித்து போட்ட காரியங்களை அவர் நமக்கு நினைப்பூட்ட முடியும். இயற்கையிலே நாம் காண்கிற காரியங்கள் மூலமாக, எதிர்பாராத மற்ற சிறு காரியங்கள் மூலமாக நாம் ஆண்டவர்களுடைய வார்த்தையை உடைத்து போட்டது, அவர் கொடுத்த வாக்கை நாம் மீறினதை அவர் நினைப்பிடுகிறார். அது பிலேயாம் தீர்க்கதரிசியில் பேசின ஒரு கழுதை, இங்கே ஒரு சேவலை பார்க்கிறோம். 73 வசனத்திலே பர்காமிலில் நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, நீ பேசுகிற விதம் உன்னை காட்டி கொடுக்கிறது என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு நீங்களே இதை பொறுத்துக் கொள்ளுங்கள், நான் இப்படி யோசித்து பார்த்திருக்கிறேன். ஆண்டவரே, இங்க நான் பார்க்கிற காரியத்திற்கு நேர் எதிர்மறையான முழு இருதயம் உள்ள ஒரு கிறிஸ்தவனாய் இருக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நான் பேசுகிற விதம் என்னை ஜனங்களுக்கு இவன் ஒரு கிறிஸ்தவன் என்று அது காட்டி கொடுக்க வேண்டும். அவன் பேசுகிற விதம் அவன் ஒரு கிறிஸ்தவன் என்று காட்டி கொடுக்கிறது. இவன் இயேசுவினுடைய சீஷன், இவன் நிச்சயமாக ஒரு விசுவாசி. இது மிகவும் அற்புதமான ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு சாட்சி நமக்கு இருக்குமானால், நாம் வாழ்கிற விதம், நாம் பேசுகிற விதம், அது நிச்சயமாக காட்டி கொடுக்கிறது இந்த மனிதன் வித்தியாசமாக இருக்கிறான். நான் முழுமையாக நாம் விருத்த சேதனை பெற்றிருந்தால் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட வாழ்க்கை சாத்தியமாக இருக்கும். சுயத்தில் உள்ள எல்லா விதமான நம்பிக்கையும் உடைப்பட்டு கைவிடப்பட்டிருக்க வேண்டும். பேதுரு முதலாவது அவன் மறுதளித்த போது என்ன நடந்துவிட்டது? நான் ஆண்டவரை மறுதளித்து விட்டேன், ஆண்டவர் சொன்னார் மூன்றுதலையும் மறுதளிப்பேன் என்று சொன்னாரே என்று அவன் உணரவில்லை. அவன் அதை ஜாக்கிரதையா எடுத்துக்கொள்ளவில்லை. இரண்டாம் முறையும் அவன் மறுதளித்து விடுகிறான். அப்பொழுது கூட அவன், ஐயோ, நான் இரண்டாவது முறை நான் ஆண்டவரை மறுதளித்து விட்டேன், ஆண்டவர் மூன்று முறை மறுதளிப்பேன் என்று சொன்னாரே. ஆண்டவர் நமக்கு அந்த பாதையிலே எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்காமல் இருக்கும் பொழுது, நாம் அந்த உச்சியிலே வரும்பொழுது அந்த மலை உச்சியில் நாம் விழுந்து விடுவோம். நம்மை நாமே நியாயந்திருத்து பார்ப்பது அது நம்முடைய வாழ்க்கையின் வழியாக இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் சென்று, ஆண்டவரே, நீர் என்ன சொல்கிறீர் என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். நான் ஒருமுறை நான் விழுந்து விட்டாலும் நான் ஆண்டவரிடத்தில் நான் செவி கொடுத்து நான் இரண்டாம் முறை விழாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க விரும்புகிறேன். பேதுரு அவன் சுய நம்பிக்கை நிறைந்தவனாய் இருந்தான். இரண்டாம் முறை விழுந்தான், அப்பொழுதும் சுய நம்பிக்கை உடையவனாய் இருந்தான். நான் இன்னும் விழுந்து போவதற்கு நான் அருகாமல் இருக்கிறேன் என்று அவன் உணரவில்லை. பேதுரு ஆண்டவரை மூன்று முறை அவன் மறுதளித்த போது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் நினைவு கூர்ந்தான். நாம் பாவத்திலே விழும்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நினைவு கூறுவது நல்லது. அவன் வெளியே சென்று மனங்கசந்து அழுதான். முற்றிலுமாக அவன் உடைக்கப்பட்ட மனிதனாய் மாறினான். அவன் மனந்திருப்புதல் அங்கே ஆரம்பித்தது. நாமும் நம்முடைய வீழ்ச்சி நிமித்தமாக நாம் மனங்கசந்து அழும் பொழுது நாம் தேவன் வைத்திருக்கிற நம் ஊழியத்திற்கு நேராக நாம் திரும்புகிறோம். நம் அடுத்த அத்தியாயத்திலே நாம் தொடருவோம்.